அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் ஓசை. ஜூன் மாதம் 4ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ் ஓசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தரங்கத்தில் உலகின் தலைசிறந்த குத்துச்சண்டை வீரராக விளங்கிய முகமது அலி காலமாகிவிட்ட நிலையில் அவர் தமிழகத்துக்கு மேற்கொண்ட பயணம் பற்றிய நினைவலைகள்.
சென்னை வந்து இந்தியனுடைய குத்துச்சண்டை வரலாற்றிலே ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு. எப்படின்னாக்கா, முதன் முதல்ல இந்தியாவில் குத்துச்சண்டை தோன்றிய இடம் சென்னைன்னு சொல்லலாம்.
புதுச்சேரியில் பதவியேற்க உள்ள அமைச்சர்கள் பற்றிய விவரம். இலங்கை மலையகத்தில் நிலச்சரிவு ஆபத்து தொடர்பாக அமைச்சரின் எச்சரிக்கை. மற்றும் நேயர் நேரம் ஆகியவை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி உலக சேவையின் தமிழ் ஓசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரியம் மைக்கேல், பிரமீலா கிருஷ்ணன்.
தன்னுடைய 74வது வயதில் காலமான குத்துச்சண்டை ஜாம்பவான் முகமது அலிக்கு உலக அளவில் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. உண்மைக்காக போராடியவர் என்று முகமது அலியை அழைத்துள்ள அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா, கடினமான நேரத்தில் உறுதியாக நின்றவர், அவருடைய வெற்றி இன்றைய அமெரிக்க மக்களுக்கு உதவி உள்ளது என்று புகழ்ந்துள்ளார். குத்துச்சண்டை போட்டியில் உலக சாம்பியனாக வருவேன், உனக்கு உலகை சுற்றி காட்டுவேன், அம்மாவுக்கு புதிய வீடு வாங்கி கொடுப்பேன் என்று சிறுவனாக இருந்தபோதே தன்னிடம் கூறிய அனைத்தையும் முகமது அலி நிறைவேற்றியுள்ளதாக அவருடைய சகோதரர் ரஹ்மான் அலி நினைவு கூர்ந்துள்ளார். குத்துச்சண்டை போட்டியில் 3 முறை உலக ஹெவி வெயிட் சாம்பியனாக ஜொலித்த இவர் சிபில் உரிமையை பரப்புரை செய்தவர்.
ஆப்கானிஸ்தானின் வடபகுதியில் இந்தியாவின் உதவியுடன் கட்டப்பட்ட அணையை ஆப்கான் அதிபரும் இந்திய பிரதமரும் துவக்கி வைத்தனர். ஹேரத் மாகாணத்தில் இருக்கும் இந்த ஆப்கான் இந்திய நட்புறவு அணை 750 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பிற்கு பாசன வசதி வழங்கவும், 42 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யவும் உதவும். 10 ஆண்டுகளுக்கும் மேல் தொடர்ந்த இந்த கட்டுமான பணியின் போது பொறியாளர்கள், தொழிலாளர்கள் மற்றும் காவலாளிகள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலால் பல தடைகளை சந்திக்க நேர்ந்தது என ஆப்கான் அதிபர் அஷ்ரப் கனி குறிப்பிட்டுள்ளார்.
பாலியல் துஷ்பிரேகம் தொடர்பான வழக்குகளை கையாள்வதில் அலட்சியம் காட்டும் ஆயர்களை நீக்கிவிடுவதற்கான புதிய சட்ட நடவடிக்கைகளை போப் பிரான்சிஸ் அறிவித்துள்ளார். குழந்தைகள் மீது பாலியல் இச்சை கொள்ளும் பாதிரியார்களிடமிருந்து குழந்தைகளை பாதுகாக்க தவறுவதற்கு ஆயர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டோர் நடத்திய நீண்ட பரப்புரைகளுக்கு பின்னர் போப் பிரான்சிஸின் இந்த ஆணை வந்துள்ளது. அலட்சியம் காட்டினால் ஆயர்கள் நீக்கப்படுவதற்கு திருச்சபை சட்டம் ஏற்கனவே அனுமதித்தாலும், பதவி நீக்குவதற்கு வழிகோலும் ஆழமான காரணத்திற்கு மேலும் துல்லியமான வரையறை இருக்க வேண்டுமென விரும்புவதாக இந்த ஆணையில் போப் பிரான்சிஸ் தெரிவித்திருக்கிறார்.
தில்லியில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் சட்டவிரோத சிறுநீரக வியாபாரம் நடப்பதை கண்டுபிடித்துள்ளதாக தில்லி போலீசார் தெரிவித்துள்ளனர். குறைந்தபட்சம் 5 பேராவது அப்பல்லோ மருத்துவமனைக்கு வந்து தங்கள் சொந்த சிறுநீரகங்களை சுமார் $6,000 விற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதுவரை குறைந்தது 5 பேர் வரை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த விவகாரம் குறித்து அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் இது கவலை அளிப்பதாகவும், தேவையான தகவல்களை காவல்துறைக்கு வழங்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளது.
போர் நடவடிக்கைகளை முன்னேறி வரும் சிரிய அரச படைப்பிரிவுகள் ராக்கா மாகாணத்திற்குள் முன்னேறிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பினரின் தலைநகரான ரக்கா நகர் இங்குதான் உள்ளது. யூப்ரட்டிஸில் இருக்கும் பெரியதொரு அணையை சென்றடையும் நோக்கில் ரஷ்யாவின் விமானப்படை தாக்குதல் ஆதரவோடு சிரியாவின் படைகள் தென்மேற்கிலிருந்து முன்னேறி சென்றுள்ளதாக பிரிட்டனை சேர்ந்த சிரியா மனித உரிமை கண்காணிப்பு குழு தெரிவிக்கிறது.
செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். உலகின் தலைசிறந்த குத்துச்சண்டை வீரரான முகமது அலி காலமான செய்தியை செய்தி அறிக்கையில் கேட்டோம். இந்நிலையில் இந்தியாவில் குத்துச்சண்டையை பிரபலப்படுத்த கடந்த 1980ஆம் ஆண்டு முகமது அலி சென்னைக்கு விஜயம் செய்தார். அந்த நினைவலைகளை நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமாருடன் பகிர்ந்து கொள்கிறார் தமிழ்நாடு குத்துச்சண்டை சங்கத்தின் செயலர் MS நாகராஜ்.
முதன் முதல்ல இந்தியாவில் குத்துச்சண்டை தோன்றிய இடம் சென்னைன்னு சொல்லலாம். துவக்கி அந்த முதல்வராக இருந்தவர் ஹாரி க்ரோபக்ங்கிற ஒரு அமெரிக்கன். அப்போது பாக்ஸிங் இங்கே வந்து முதல் முதல்ல லான்ச் ஆன காரணத்தினால சென்னையும் சென்னையை சுற்றியுள்ள இடங்கள்லாம் நிறைய பாக்ஸஸ் நிறைய உருவாக ஆரம்பித்தாங்க. அப்போது இந்த இவர் வர வைக்கிறதுக்கு இந்தியன் அமெச்சூர் பாக்ஸிங் அசோசியேஷன் ஃபெடரேஷன் அவங்க தான் இதை முயற்சி பண்ணாங்க. அதனால் அவர் இங்கே வந்தாங்க. அதை தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகத்தின்கிட்ட குறிப்பாக அதனுடைய தலைவர் ஆதிராஜ் அண்டு செயலாளர் H. மோகனகிருஷ்ணன் 2 பேருடைய தலைமையில் மிக சிறப்பாக அது நடந்ததுங்க.
சென்னையில் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பு அப்படிங்கிறது வந்து எப்படி இருந்தது?
குத்துச்சண்டை அப்படின்னாலே முகமது அலி, அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய இன்னொரு பாக்ஸர் யாருனாக்கா ஜிமி கெல்லிஸ். ஜிமி கெல்லிஸும் வந்து மிகப்பெரிய ஒரு குத்துச்சண்டை வீரர், இரண்டு பேருமே ஹெவி வெயிட் சாம்பியன். அப்போது ஜிமி கெல்லிஸ் வந்து முன்னாள் சாம்பியன், இவர் வந்து இந்நாள் சாம்பியன். இப்போ ரெண்டு பேரும் மோதுறாங்கன்னும் பொழுது சென்னை வந்து ஒரு அப்போவே ஒரு மேட்ச் நடந்தால் 3000-4000 பேர் வந்து சாதாரண மேட்சை பார்ப்பாங்க. இதுக்கு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேரை எதிர்பார்க்குறோம் அப்படிங்கும் போது ஒரு பெரிய அளவில் அந்த இடம் கொள்ற அளவு அவ்வளோதான் இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, இது எப்படி, ஏன்னா இதில் வந்து என்னென்னா எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தினால அவருக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் அதுவும் பாக்ஸிங்கில் அவருக்கு ரொம்ப ஆர்வம் இருந்த காரணத்தினால இவங்களை அழைச்சிட்டு வரும்போது விமான நிலையத்திலிருந்து அண்ணா சாலையில் இருக்கிற ஸ்பென்சர் பக்கத்தில் இருக்க கன்னிமாரா ஹோட்டல் வரைக்கும் வழி நெருக்க இருமரங்கும் ஜனங்க நிற்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பேரிகார்ட் போட்டு மலர் தூவி இவரை வந்து ஓப்பன் ஜீப்பில் நிற்க வச்சுட்டு வந்தாங்க. அதெல்லாம் உண்மையிலே ஒரு பெரிய 1980 நான் ஒரு 25 வயதுள்ள ஒரு மாணவன், பார்க்கும்பொழுது அதை வந்து இன்னும் என் கண்ணில் இன்னும் அப்படியே நிற்கிறேங்க.
முகமது அலிக்கு வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது எவ்வளவு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அவர் அப்போ ஏதாவது உரையாற்றினார்,
க்ரௌடை பார்த்துட்டு அவர் கொஞ்சம் பேசும்போது ஒருத்தர் கேட்டார், நீங்கள் ஏதாவது கேள்வி கேளுங்க அப்படின்னும் போது ஒருத்தர் கேட்குறாரு, பாக்ஸருக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டார். பட்டாம்பூச்சியை போல் பறக்க வேண்டும், தேனியை போல் கொட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னார். அது வந்து எல்லோரும் அவர் சொன்ன உடனே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொன்ன உடனே எல்லோரும் பயங்கரமாக கைத்தட்டி ஆரம்பிச்சாங்க. அது ஒரு சந்தோஷமான செய்தியாக இருந்துச்சு.
அவரோட சண்டையிட்ட அந்த மூன்று சிறுவர்கள், அந்த மூன்று சிறுவர்களை எப்படி தேர்வு செஞ்சீங்க? அந்த சிறுவர்களை முகமது அலி எப்படி ரசித்தார்?
பரிமளம்னு ஒன்று, பீட்டர்னு ஒன்று, அடுத்தது வந்து இஸ்தான் சொல்லி ஒரு முஸ்லீம் கை, என்னுடைய பேர் யாரும் சரியாக ஞாபகம் இல்லை, ஒரு நேஷ்னல் இன்டெகிரிட்டிக்காக ஒரு இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஒரு இது மூணு பேரும் நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தோம். ஆனால் மூணு பேருமே வந்து ரொம்ப அவருடைய முன்னால் நிற்கும்போது ஒரு சின்ன உருவமாக இருந்தாலும் அவராக பண்ணா குத்துங்க, என்னை குத்துங்க, எவ்வளோ ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு எவ்வளோ அடிக்க முடியுமோ அழிங்க, அழிங்க அழிங்க அப்படி அப்படின்ட்டு பின்னால் போய் கார்னர் பேட் வரைக்கும் போய் வெறும் செல்ஃப் டிஃபென்ஸ் மட்டும் விளையாடிட்டு, அப்போது அந்த பிள்ளைங்களை நீங்கள் அடி, நீ அடி, அடிக்கிற வரைக்கும் அடி 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 அடின்னு பஞ்ச் அடி அடி அடின்னு சொல்லி, பட் பசங்க எவ்வளோ தான் அடித்தாலும் அது வந்து அவர் மேலே பட்ட அடி ஒன்றுமே அவருக்கு ஒரு இதுவாக இருக்காதுங்கிறது இருந்தாலும் நல்லா என்கரேஜ் பண்ணார் அது.
தமிழக குத்துச்சண்டை சங்க செயலர் நாகராஜ். புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையில் அமையவுள்ள புதிய அரசில் இடம்பெறும் அமைச்சர்கள் பற்றிய விவரங்களுடன் மீண்டும் ஜெயக்குமார்.
புதுச்சேரியின் புதிய அமைச்சரவை பட்டியலை அகில இந்திய காங்கிரஸ் கட்சி இன்று காலை வெளியிட்டுள்ளது. ஆட்சி அமைக்க உள்ள இந்த புதிய அமைச்சரவை வரும் 6ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று பதவியேற்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகராக வைத்திலிங்கம் பதவியேற்க உள்ளார். புதிய அமைச்சர்களாக நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணசாமி, ஷாஜகான், கந்தசாமி, கமலக்கண்ணன் உள்ளிட்டோர் பதவியேற்க உள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கத்திற்கு அமைச்சரவையில் இடமளிக்காமல் போனதற்கு கண்டனம் தெரிவிக்கும் முகாந்திரமாக இன்று புதுவையில் உள்ள நாராயணசாமியின் இல்லம் முன்பாக வைத்திலிங்கத்தின் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் புதுவை நகரம் உள்ளிட்ட பகுதிகளில் பதற்றம் நிலவியது. இதனைத் தொடர்ந்து இன்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய நாராயணசாமி,
சில சமயங்களிலே சிலருக்கு அமைச்சர் கிடைக்கல என்ற வருத்தம் இருக்க செய்யும், அதையெல்லாம் நாங்கள் சரி செய்து கொண்டு புதுவை மாநிலத்தில் ஒரு சிறப்பான ஆட்சியை புதுவை மாநில மக்களுக்கு காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கொடுக்கும்
என்றார் புதுச்சேரியில் முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள நாராயணசாமி.
ஜெயக்குமார் வழங்கிய அந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவடைகிறது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
அடுத்து இலங்கை செய்தி. இலங்கை மலையகத்தில் சில பகுதிகளில் நிலச்சரிவு அச்சுறுத்தல் இருப்பதாக அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா கூறுகிறார். அது பற்றிய செய்திகளுடன் எமது செய்தியாளர் ஆர் உதயகுமார்.
மலையகத்தில் 20% பகுதிகளில் நிலச்சரிவு அபாயம் இருப்பதாக இடர் முகாமைத்துவ அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா தெரிவித்துள்ளார். தேசிய கட்டிட ஆய்வு மையத்தினால் இந்த இடங்கள் அடையாளம் காணப்பட்டு வரைபடமொன்றும் தயாரிக்கப்பட்டுள்ளதாக பிபிசி தமிழோசைக்கு அவர் தெரிவித்தார். அடையாளம் காணப்பட்டுள்ள இடங்களை பொறுத்தவரை முழு இடங்களிலும் நிலச்சரிவு ஏற்படும் என்று அர்த்தமல்ல, இது ஆய்வொன்றின் அனுமானம். ஆனால் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு உண்டு என்று கருத முடியும். நிலச்சரிவு ஆபத்து கூடியது, குறைந்தது மற்றும் சாதாரண ஆபத்து என 3 வகைகளாக இந்த இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இது பற்றி மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. இதில் மக்கள் குடியிருப்பு பகுதிகளும் அடங்குகின்றது, மக்கள் குடியிருப்பு இல்லாத பகுதிகளும் அடங்குகின்றது.
நிலச்சரிவு ஆபத்துக்களில் இருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் அறிவூட்டும் சிறப்பு வேலை திட்டம் ஒன்று தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மனித செயற்பாடுகளே கூடுதலாக நிலச்சரிவு அதிகரிப்புக்கு காரணம் என்று கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது மலை மேற்பகுதியில் பயிற்சிகை, நீரோடும் பாதைகளை தடை செய்தல், மண் அகழ்வு, வீடு கட்டுதல், இவற்றை சரியான முறையில் பின்பற்றாமை இதற்கு காரணமாக அமைகின்றது என்றார் இடர் முகாமைத்துவ அமைச்சர் அனுர பிரியதர்ஷன ஜாப்பா.
உதயகுமார் வழங்கிய அந்த செய்தியுடன் செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம். தயாரித்து வழங்குவோர் மணிவண்ணன் மற்றும் பிரமிளா கிருஷ்ணன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் பிரமிளா. நேயர் கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சலுக்கு செல்லலாமே பிரமிளா.
சிரியாவுக்கு வான் வழியாக உதவிகளை போட மேற்குலக நாடுகள் ஐநா பாதுகாப்பு சபைக்கு கோரிக்கை என்ற செய்தி குறித்து நமது ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்து எழுதும் குல்கிரித் ராஜ் எனும் நேயர், ரஷ்யாவும் சீனாவும் வேறு கட்சி, அமெரிக்கா ஐரோப்பாவும் வேறு கட்சி, இந்த இரு கட்சி நாடுகளும் இல்லாமல் போனால் இந்த உலகம் அமைதி பூங்காவாக மாறும், இவர்களின் தொழில் நாடுகளுக்கு ஊடுருவல் செய்தல், ஆயுதம் தயாரித்து அடுத்த நாடுகளுக்கு விற்றல், தீவிரவாதத்தை வளர்த்தல், அவர்களுக்கும் ஆயுதங்களை விற்றல், இப்படி முழு உலகையும் சுடுகாடாக்குதல் என்கிறார்.
சுவிட்சர்லாந்தில் ஆல்ப்ஸ் மலையை குடைந்து உலகின் மிக ஆழமான மிக நீளமான பாதாள ரயில் பாதை போடப்பட்டதை பற்றிய செய்தி குறித்து பல நேயர்கள் பாராட்டி கடிதம் எழுதியிருக்கிறார்கள். சில மாற்று கருத்துக்களும் வந்திருக்கின்றன. விகாஸ் என்ற நேயர் நமது ஃபேஸ்புக் பக்கங்களில், இப்படியெல்லாம் இயற்கையை மெதுவாக நாம் அழிக்கலாம், ஆனால் இயற்கை நம்மை அழிக்க ஒரு நிமிடம் கூட ஆகாது, பூகம்பங்கள் போன்றவையெல்லாம் ஒரு உதாரணம் என்கிறார்.
சிறுவர்களை கணினி விளையாட்டுகளிலிருந்து பாரம்பரிய விளையாட்டுகளுக்கு திருப்ப சென்னையை சேர்ந்த ஒரு தன்னார்வ அமைப்பு முயன்று வருவது பற்றி நமது இணையதள காணொலி குறித்து எழுதும் நேயர் ஜோன் சிமியோன், மீண்டும் பாரம்பரிய விளையாட்டுகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கு எடுத்த முயற்சி பாராட்டத்தக்கது, உங்கள் முயற்சி வெற்றி பெற வாழ்த்துகிறோம் என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் மற்றொரு ஃபேஸ்புக் நேயர் இக்பால் ஷாஜஹான் அன்வர்தீன், தமிழர்கள் பாரம்பரிய விளையாட்டில் இன்னும் நிறையவே இருக்கின்றது. இப்பொழுது உள்ள கம்ப்யூட்டர் உலகில் இதுபோல் உள்ள விளையாட்டுகள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் முதல் அனைவரும் சந்தோஷப்படும்படி இருக்கும் என்கிறார்.
மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண ஜெயலலிதா கடிதங்கள் எழுதி கொண்டிருக்காமல் பிரதமரை நேரில் சந்திக்க வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்த கருத்து குறித்து எழுதும் கலிபோர்னியா நேயர் வி டி ரவிச்சந்திரன், நீங்க எத்தனை முறை மீனவர்கள் பிரச்சனைகளுக்காக பிரதமரை சந்தித்தீங்க? நீங்க மட்டும் கடிதமா எழுதி தள்ளுவீங்க, மற்றவர்கள் மட்டும் நேரில் போகணுமா? இது எந்த ஊர் நியாயம்? ஏன் மீனவர்கள் பிரச்சனை வருகிறது என்பதை கண்டறிந்து அதை சரி செய்துவிட்டு பின்னர் நேரில் போனாலும் சரி, அல்லது இரண்டு கட்சியும் மாறி மாறி கடிதம் எழுதினாலும் சரி என்கிறார்.
தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளின் நிலை குறித்து நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன் வழங்கிய பெட்டகம் பற்றி எழுதும் மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம், தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வராத வரை அப்படின்னா என்னங்க என்ற நிலையில்தான் மக்களும் அரசும் உள்ளனர். இரக்கம் என்பது அனுதாபமாக இல்லாமல் அவர்களுக்கு உதவி செய்யும் செயலில் இறங்கும் காலம் வரும் வரை மாற்றுத்திறனாளிகளின் பாடு திண்டாட்டம்தான் என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் கனடா நேயர் மகா நடராசா, இந்தியாவில் சட்டங்களுக்கு குறைவே இல்லை, இதில் பெரும் பிரச்சனை என்னவென்றால் அரசும் அதை சரியாக நடைமுறைப்படுத்துவதும் இல்லை, மக்களும் அதை பின்பற்றுவதும் இல்லை என்கிறார். தமிழக தேர்தல் குறித்த செய்திகள் பற்றி எழுதும் வரதராஜன் பேட்டை அலெக்சாண்டர், தமிழகத்தில் தேர்தல் நடக்கும் இந்த நேரத்தில் தமிழோசையின் நேரத்தை பாதியாக குறைத்தது நாம் சற்றும் எதிர்பார்க்காத நிகழ்வாகும் என்கிறார்.
தேர்தல் களம் குறித்த செய்திகளை பார்த்தால் தமிழர்கள் தமிழால் ஏமாற்றப்படும் நிலைதான் அதிகம் தெரிவதாக கூறுகிறார் கல்பாக்கம் சுகுமார்.
தேர்தல் முடிவுகள் பற்றி எழுதும் நெல்லை முகமது முஸ்தபா, சிறிய கட்சிகள் படுதோல்வி அடைந்ததையும் ஜாதி கட்சிகள் துடைத்து எரியப்பட்டதையும் வரவேற்கிறார், இனி அரசியல் லாபத்துக்காக இந்த கட்சிகளை திமுக வளர்த்து விடாமல் இருந்தால் சரி என்கிறார்.
சரி, நேரமாகிவிட்டது பிரமிளா. இத்துடன் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள மீண்டும் வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியோர் மணிவண்ணன் மற்றும் பிரமிளா கிருஷ்ணன். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை எமது நிகழ்ச்சிகளை bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் கேட்கலாம். எமது நிகழ்ச்சி பற்றிய தங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வரவேற்கிறோம். அவை வாரம்தோறும் சனிக்கிழமை அன்று நேய நேரம் பகுதியில் இடம்பெறும். வணக்கம் நேயர்களே.